நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் தேவன் என்ன வசனம் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று என் இருதயத்திலே நான் ஜெபித்து நான் கொண்டிருந்த வேளையில் என் இருதயத்தில் தோன்றின வசனம் யாத்திராகமம் 3:7. யாத்திராகமம் 3:7, Exodus 3:7 7 முதற்கொண்டு. ஸோ இப்படியாக அந்த வேத பகுதி இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தைகள். இதில் நான் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி, எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களில் இந்த அடிமைகள் அப்படின்றது ரொம்ப சகஜம். இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அதாவது அந்த நாட்களின் சமுதாயத்தில் அது ஒரு பங்காக இருந்தது, ஒரு வழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, அடிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடிமைக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. பொதுவாக அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த அடிமைன்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு அடிமையுடைய உயிர் கூட சொந்தம், அவ்வளோதான். அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவன் நினச்சா அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்காமல் இருக்கலாம், இப்படியெல்லாம் அவன் பண்ணலாம். ஸோ அடிமை என்பவன் எஜமானுக்கு உரியவனாய் இருந்தான். ஸோ இப்போ இந்த அடிமை பாருங்கள், ஒன்றும் பெரிய அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் இருந்திருக்காது. ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் கிடையாது, ஒரு பெரிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த அடிமை, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தாங்க, அடிமைப்பட்டு இருந்தார்கள். அப்போது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தேவன் வந்து மோசேயை கூப்பிட்டு சொல்கிறார். மோசே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசஸ், த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், மோசஸ், எகிப்தின் சாம்ராஜ்யம். எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசன் மோசே. இந்த மோசே பாருங்கள், அவன் ஒரு கொலையை செஞ்சுக்கிட்டு போய் டெசர்ட் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த வேளை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு குடும்பத்தாங்க ஆயத்தப்படுத்தி அவனை அவனை ஒரு குடும்பமாக மாற்றுகிறார். அப்போ அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் மோசே. மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தூரத்தில் மலையில் ஒரு செடி எரிகிறது. மலையில் காட்டில் இப்படி செடி எரிகிறதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம், சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் மோசேயும் இது போல் பல செடிகள் மரங்கள் எரிகிறத பார்த்துருப்பார். ஆனால் இது என்ன ஒரு தனித்துவம், அல்லது இது என்ன ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா, இந்த செடி வந்து எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அந்த செடி பட்சிக்கப்படவில்லை, அது வந்து கருகி சாம்பல் ஆகலை. அந்த செடியும் அழகாக நிற்குது, ஆனால் அதுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுதான் இவனை கவர்ந்தது. என்ன வித்தியாசமாக இருக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் காட்டில் அலைகிறவன், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் மலைகளில், இது போல் எத்தனையோ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காட்டு தீகளை பார்த்துருப்பான், கண்டிப்பாக பார்த்துருப்பான். அந்த நாட்களில் இது ஒரு ஒரு காமன் நாலேஜாகவே இருந்திருக்கும், ஒரு சாதாரண அறிவு. காடுகளிலே தீப்பற்றி எறிவது இதெல்லாம். ஸோ அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மரங்கள் உலர்ந்து போன மரங்கள் காற்றில் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது அங்கே தீப்பொறிகள் உண்டாகி பற்றியறிகிறது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்தோன்னே இது இவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னடா இது நம்ம பார்த்த இதெல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் எரியும், அந்த செடி கருகி கீழே விழுந்துடும், அதோட தீ முடிஞ்சிடும், இல்லைன்னா அது பரவிக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான். பொதுவாக இது மலைன்றதுனால, வனாந்திரம் மலைன்றதுனால தனித்து அங்கங்கே செடிகள் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு குரூப்ஸாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு செடி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் வந்து பார்க்குறான், அது என்னென்னு பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ தேவன் எவ்வளோ அழகாக அவனை ஈர்க்கிறார் பாருங்கள், அவனுடைய இருதயம் எப்படி ஈர்க்கப்படும் அப்படின்றது அவருக்கு தெரிந்திருந்தது. ஒருவேளை ரொம்ப க்யூரியாசிட்டி நிறைஞ்சவனாக இருந்திருக்கலாம். ஸோ அவன் அங்கே வந்த உடனே தேவன் அவனோடு பேச துவங்குகிறார். மோசே அப்படின்னோடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, யாரா அது இங்கே நம்மளை கூப்பிடுறது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அவன் தேவன் அவனோடு பேசுகிறார். அவனோடு பேசும் பொழுது கர்த்தர் வந்து சும்மா ஏதோ சொல்லலை, நான் உன்னை இப்படி வைப்பேன் அதெல்லாம் வந்து எஸ் நல்ல விஷயம்தான். பட் ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஆண்டவர் பேசுகிறாரு, தன் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அங்கே தான் இந்த வசனங்கள் வருகிறது, யாத்திராகமம் 3:7 நம்ம வாசித்த அந்த 9. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். தேவன் மோசையை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் இந்த ஜனங்கள் 400 அந்த அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து விரக்தி அடைந்த தேவே ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா அவர்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும், அவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் காண்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், இப்படியெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்றத. பாருங்கள், இந்த ஜூவிஷ் கல்ச்சர், யூதர்களுடைய கலாச்சாரம், வீட்லேயே வந்து சொல்லித்தருவாங்க தேவனை பற்றி, அவங்க தேவன் யார், பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லித்தரணும் அவங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு தான் வளர்கிறாங்க, ஒரு 400 வர ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இதை கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடாது நம்முடைய தேவன் இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் உயிருள்ள தேவன், இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்ன ஆச்சு, நம்ம தேவன் ஏன் நமக்கு உதவி செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் வந்து டாஸ்க் மாஸ்டர்ஸ், ஆளோட்டிகள்னால் அதுதான் பாருங்கள், அதாவது ஒரு 50 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே ஒவ்வொருத்தர் இருந்திருப்பான். இது வெரி 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 ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர்ஸ், ரொம்ப கடினமான ஆளோட்டிகள், வேலை செய்யலைன்னா அடி உத திட்டு இப்படியெல்லாம் வந்து அவங்க. அன்றைக்கி வந்து ஒன்றும் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது, லான்னா சட்டம். அப்போது அவன் வேலை செய்யணும், செய்யலைன்னா அவனுக்கு அடி உத இதுதான். ஸோ இப்படி அவங்க வந்து கதறி கூக்குரல் இட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்போ உபத்திரவப்பட்டார்கள், ஒருவேளை சரியான உணவு இருந்திருக்காது, கடினமான உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு உணவு இருந்திருக்காது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சம்பளம் இல்லை அங்கே, இதெல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அண்ட் இன்னைக்கு இருக்க மாதிரி லேபர் லாஸ் அல்லது சட்டத்திட்டங்கள் இல்லை, ஸோ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ண வச்சுருக்கலாம், ரொம்ப எலாங்கேட்டட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம், ஒருவேளை 5 முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கலாம், 9 வரைக்கும் இழுத்துருக்கலாம். அதுவும் நம்மளை மாதிரி டெஸ்க் ஒர்க் கிடையாது. ஸோ சுமைகளை சுமக்க வேண்டும். அப்போ சுமைகளை சுமக்கும் பொழுது சரீரத்துக்கு ரெஸ்ட் வேணும். அப்போ அந்த ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்களை நடத்தி இருப்பார்கள். உபத்திரவம், ஆண்டவரே சொல்கிறாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அவர்கள் படுகிற வேதனைன்னா அவங்க இருதயத்தில் படுகிற வேதனை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஐயோ இப்படி ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமே, இப்படி வேதனைப்படுகிறோமே, இப்படி அடிக்கப்படுகிறோமே, சரியான சாப்பாடில் பசியிலும் பட்டினியிலும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதே என்று சொல்லி உள்ளத்தில் வேதனைப்பட்டு புழுங்கி மனம் நொந்து கொண்டிருந்ததை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பொதுவாக நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஏன் ஆண்டவர் வந்து அப்போ உடனே மூவ் பண்ணலை? பட் காட் டசன்ட் மூவ் லைக் மேன். தமிழ்லேயே ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொல்லும். பழமொழி இது, இது வேத வசனம் கிடையாது, பழமொழி. நல்லா புரிஞ்சுங்க, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொல்லும். அதாவது தேவன் கொல்லுவார்ன்றதை சொல்கிறதுக்காக இதை சொல்லப்படலை. அரசன் பார்த்திங்கன்னா அதிகாரமுடையவன், கொல்லக்கூடிய தகுதி உடையவன், திறமை உடையவன், அந்த அந்த ஒரு நிலையில் இருக்கிறவன். அப்போ அவன் தான் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறவன். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அரசன் தான் நியாயம் தீர்க்கிறவன். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அரசவையில் போவாங்க, அரசனுக்கு முன்பாக இதை சொல்லுவாங்க, உடனே அரசர் வந்து ஒரு கட்டளை ஒரு நியாய தீர்ப்பை அங்கே செய்வார். சாலமோனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கூட வேதத்தில் இதை நம்ம பார்க்கலாம். சாலமோன் தான் நியாயம் தீர்க்கிறார். அப்போ அவனுடைய அறிவும் அவனுடைய ஞானத்தும் பல தேசங்களிலே பறைசாற்றப்படுகிறது. அநேகர் அதை அறிந்து வியந்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஸோ அப்போ அரசன் என்பவன் நியாயம் தீர்க்கிறவன். அவன் வந்து ஹீ ஹேஸ் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்பை உச்சரிக்க வேண்டும். இவன் தான் கொடுக்குறான். அப்போ இந்த அரசன் பாருங்கள், உடனே உடனே டப்பு டப்பு டப்புன்னு ஆளை தூக்கிடுவார். அது அரசனுக்கு கோபம் வந்ததுன்னா முடிஞ்சது. ஸோ அரசன் வந்து அன்று கொள்ளுவான்னா உடனே, தெய்வம் நின்று கொள்ளும்னா அவர் அரசன் கிடையாது, அவர் மனுஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக அவர் மனம் மாற ஒரு தருணத்தை கொடுத்து அவர் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர். அவனவனுக்குரிய பலன் நிச்சயமாய் உண்டு. ஆனால் மனிதர்களைப் போல அது உடனடியாக நியாய தீர்ப்பை வழங்குவது தேவன் கிடையாது. வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஆனால் இது இந்த பழமொழியை சொன்னது ஒருவேளை வேதத்தை அறிஞ்சவங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நடைமுறையில் அவர்கள் அந்த நாட்களிலே பார்த்த காரியத்தை வைத்து இப்படி சொன்னார்கள். ஸோ பாயிண்ட் என்னென்னா, ஸோ தேவன் இதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக கவனித்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் கிரியை செய்யும்படியாய் தேவன் அங்கே இவைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டவர் முதல்ல சொல்கிறார், நான் பார்த்தேன், கேட்டேன், அப்புறம் அறிந்தேன். ஸோ வெளிப்படையாக தோன்றுகிற காரியம் ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்தேன்ப்பா, எனக்கு தெரியும் இதெல்லாம். அடுத்தது, நான் கேட்டேன், அவர்கள் சத்தம், கூக்குரல், அலறுகிற சத்தம். ஒருவேளை அந்த ஆளோட்டிகள் அடிக்கும் பொழுது இவங்க கதறி இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதாவது பலு தூக்கிட்டு நடக்கும் பொழுது, செங்கல் இதெல்லாம் தூக்கிட்டு நடக்கும் பொழுது, ஒருவேளை அன்னைக்கு சாப்பிடல, முந்தின நாளும் சாப்பிடலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நடந்திருக்கக்கூடும். ஸோ உடனே ஒரு அடி அடிச்சிருப்பான், ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம். அப்போது அவங்க கதறி இருப்பாங்க. ஒருவேளை தனிமையில் கதறி இருக்கலாம், ஐயோ இப்படி எனக்கு ஒரு நிலை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், என் தேவன் உயிருள்ளவர் என்று அல்லவா எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை காண்கிறார் என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அவங்க வந்து புலம்பி இருக்கலாம், கதறி இருக்கலாம். அதை தான் சொல்கிறார், கூக்குரலை கேட்டேன், அடுத்தது இருதயத்தில் படுகிற வேதனைகளை அறிந்தேன். தேவன் நம்மை காண்கிறவர், தேவன் நம் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர், தேவன் நாம் இருதயத்தில் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறவர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வருகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம் கூக்குரலை கேட்டிருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். யாத்ராகமம் 3 7. கர்த்தர் நம்மை காண்கிறார், நம் கூக்குரலை கேட்கிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம், அவர் பார்க்கிறார், கேட்கிறார், அறிகிறார். நம் இருதயத்தில் மற்றவர்களிடம் சொல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றிச்சு பாருங்கள். இந்த எகிப்து, ஈஜிப்ட், எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த நாட்களில். அண்டு அந்த நாட்களில் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருந்தவர்கள், ஒரு 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 அன்றைக்கு சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் வந்து மேலோங்கி இருந்தது எகிப்து. பாருங்கள், இந்த பிரமிட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரமிட்ஸ், இந்த பிரமிட், பிரமிட்க்கு தமிழில் எனக்கு சரியான வார்த்தை டக்குன்னு வரலை, மன்னிக்க வேண்டும். இந்த வனாந்திரங்களில் இருக்கிற அந்த பிரமிட்ஸ், இஜிப்சியன் பிரமிட்ஸ், இட்ஸ் அ வண்டர், இட்ஸ் அ வண்டர். எப்படி அந்த நாட்களில் இப்படி கட்டினாங்க, எப்படி இன்றைக்கு வரைக்கும் அது இவ்வளவு ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதிரி வந்து பல அறிவிலும் ஞானத்திலும் விஞ்ஞானத்துக்கும் பேர் போன ஒரு ராஜ்யம் எகிப்து ராஜ்யம். அப்போ இந்த எகிப்து வந்து அந்த நாட்களிலே இட் வாஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட், நிறையா பிஸ்னஸ் அது ரிலேட்டடான எஜுகேஷன் பெரிய ஒரு காரியம் எகிப்து. அப்போ இந்த எகிப்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது பாருங்கள், 400 வருஷம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளும் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் படித்து ஒரு ஃபியூச்சர் இருக்கும் பொழுது இவங்களுடைய பிள்ளைகள் இதே போல் அவர்கள் அந்த இள வயசில் அவங்களும் கற்களை சுமந்து பலுவை சுமந்து வேதனைக்குட்பட்டிருப்பார்கள். அப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர் இடத்துல சொல்லும் பொழுது இன்னும் வேதனை, அப்பா இன்றைக்கி என்ன அடிச்சிட்டாங்க, அப்பா என்னால் இன்றைக்கி தூக்க முடியல, அம்மா எனக்கு பசிக்குது, ஆனாலும் என்னால் சாப்பிட கொடுக்கல எதுவுமே, காலையிலேருந்து எனக்கு பசி, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா, இப்படியெல்லாம் பிள்ளைகள் பேசும் பொழுது பெற்றோருடைய இருதயம் நொறுங்கி போகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள். ஒருவேளை அவங்க அவங்களுடைய வேதனையை கூட கொஞ்சம் சகிச்சிருப்பாங்க, ஏதோ தங்களையே ஒரு திடப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க, அதுலேயும் ஒரு வேதனை இருந்திருக்கும், விரக்தி இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் பிள்ளைகள், பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை 7 வயசு 8 வயசுலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு 4 கல்லை கொடுத்து நீந்திக்கிட்டு போய், ஏன்னா அவன் வேறு ஃப்யூச்சரே கிடையாது, அந்த பிள்ளைக்கு படிக்க அனுப்ப போகிறது கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, வீட்டில் உட்காந்து விளையாட முடியாது, விளையாடுகிற வயசு. ஆனால் ஒருவேளை அந்த பிள்ளைகளும் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு இப்படி நேரிடுகிறதை பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும், மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும். அப்போது அதை தான் பாருங்கள், அப்போ ஆண்டவரை நோக்கி இவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு வேதனை. நம்மளால் இதை எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேதனையை விவரிக்கவே முடியாது. பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு அதை யூகித்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இதெல்லாம் உற்று கவனிக்கிறார். கவனித்து ஆண்டவர் வந்து சடார்னு வந்து கிரியை செய்யலை, ஒரு மனிதனை இவர்களுக்காக உருவாக்குகிறார், பிறக்க வைக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், மோசேனுடைய வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமுமே கிடையாது. மோசே பிறந்த நோக்கம் என்னென்னா, இந்த ஜனங்களுக்கு லீடராகி இவங்களை அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இவங்களை இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நடத்தணும். இதுதான் மோசேவுடைய வாழ்க்கையின் நோக்கமே. அப்போ ஒருத்தனை இவர்களுக்காகவே பிறக்க வைக்கிறாரு, ஒருத்தனை உருவாக்குறாரு. அப்போ எவ்வளோ நேரம் எடுக்குது பாருங்கள். மோசே வந்து எகிப்தில் 40 ஆண்டுகள் இளவரசனாக இருந்தான். அப்போ எகிப்தினுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், மற்ற அந்த ராஜ்யத்தை எப்படி நிர்வகிப்பது, இதெல்லாம் அவன் படிச்சிருக்கான். மோசே வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அவன் இளவரசன் என்றால் he had the best education, the best teachers. அந்த நாட்களிலே இளவரசர்கள் பாருங்கள் ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட ஒருத்தன் ராஜ்யத்தை எடுத்தால் ஒருத்தன் தளபதியாக இருப்பான். இப்படி வந்து செய்கிற காரியங்கள், அதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை, அதில் ஒருவன் மற்றவனை கொல்வது இப்படியெல்லாம் இருக்கும். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா இளவரசர்கள் ஒன்று தளபதியாக இருப்பான், போரில் முக்கியமான காரியங்களை செய்வார்கள், இப்படி தான். அப்போது மோசே பாருங்கள், அவனும் அதை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருப்பான். ஒரு மிக சிறந்த ஒரு 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 எஜுகேட்டட் பர்சன் மோசஸ். எகிப்தின் அந்த விஞ்ஞான வளர்ச்சி, அந்த அறிவு எல்லாவற்றையும் பெற்றிருந்தவன் மோசே. 40 ஆண்டுகள் அவனுக்கு அந்த ஒரு பயிற்சி அங்கே தேவைப்பட்டது. ஏன்னா திரும்பி எகிப்துக்கு தான் வரணும், ராஜாவை ஃபேஸ் பண்ணணும், அண்ட் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. அங்கேருந்து அடுத்த கட்ட பயிற்சி பாருங்கள், ரொம்ப கடினமான பயிற்சி மோசேக்கு. முதல் 40 ஆண்டுகளின் பயிற்சி வந்து அரண்மனையில் எப்படி ராஜரீக அந்த ஒரு நடை, அந்த ராஜாக்களோடு எப்படி இருப்பது, அடுத்தது அங்கே பயிற்சிகள் மற்ற எல்லாமே அவன் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த 40 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வனாந்திரம். வனாந்திரத்தில் அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாக அங்கே உட்கார்ந்துருக்கிறான். பல முறை மோசே யோசித்திருக்கலான்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையை முடிஞ்சது அவ்வளோதான், இனி நான் என்னத்தை சாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும், யோசித்து பாருங்களேன். மோசஸ் அப்படி நடந்து போனால் எப்படி அத்தனை பேரும் அவனுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு சல்யூட் இருந்துதான் தெரியல, பட் அவர்கள் தங்கள் வணக்கங்களை செலுத்தி இருப்பார்கள், போர் சேவகர்கள், பிரபுக்கள் எல்லாமே. மோசேக்கு ஒரு பெரிய மரியாதை, கம்பீரமாய் நடந்திருப்பான் மோசே. இந்த வனாந்திரத்தில் 10 ஆடுகளை வைத்து அவன் மேய்த்து கொண்டிருந்த வேளையில், 10 ஆடுகள்னு பைபிளில் எங்கேயும் இல்லை, நான் ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறேன். ஸோ அவன் அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது பாருங்கள், அவனுடைய இருதயம் எவ்வளோ நொறுங்கி இருக்கும். அந்த தனிமையில், அந்த மலையில் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒரு பெரிய நோக்கம் கிடையாது வாழ்க்கையில், இந்த ஆடுகளை பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ ஒன்றும் பேச்சு துணைக்கும் ஆள் கிடையாது, பெருசாக அன்றைக்கு எதுவும் செய்யவும் முடியாது. இன்றைக்கு நிலையிலேயே கொண்டு வருவோமே, என்ன தான் இன்டர்நெட் இருந்தாலும் அங்கெல்லாம் வைஃபை சிக்னலும் வராது. அப்படி காடு மேடு, அங்கே போய் என்னத்தை பண்ண முடியும். அப்போ மோசே இப்படி இருக்கும் பொழுது பல நாட்கள் அவன் யோசித்து இருப்பான். 40 ஆண்டுகள், 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷங்கள் அவன் கவனிச்சிருப்பான். அவன் முடியெல்லாம் வெள்ளையாகிறத கவனிச்சிருப்பான். நமக்கு வயசாகிடுச்சு, நம்மை கொண்டு தேவன் பெருசாக செய்வார்னு சொல்லியிருந்தாங்களே, என்ன நடக்கும் இனிமே, என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, அவன் திறமைகளை எல்லாம் இழந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். பொதுவாக பாருங்கள், இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது நல்ல நல்ல ஸ்டால்வர்ட்ஸ் விளையாட்டில், உதாரணமாக இப்போ இங்கே இந்தியாவில் கிரிக்கெட் இஸ் அ வெரி ஃபேமஸ் கேம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பெரிய பேட்ஸ்மேன் வராரு, நல்லா விளையாடக்கூடியவர், அவர் திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு சீசன்லன்னா டக்குன்னு சொல்லுவாங்க என்னென்னா, அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு, இப்போ அவர் ஃபார்மில் இல்லை. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா சிலரால் டக்குன்னு பவுன்ஸ் பேக் பண்ண முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அந்த இன்ஜுரியில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, மோசே பாருங்கள், அவனுடைய அந்த கத்தியை தீட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கூர்மையாக இருக்கும். அப்போ மோசே தன் திறமைகளை, தன் கல்வியை இதெல்லாம் அப்படியே கிடையில் போட்ட மாதிரி போட்டாச்சு. அப்போ எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்காது, எல்லாமே மறந்தது போல் ஒரு ஒரு உணர்வு இருந்திருக்கலாம், அந்த ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் நிலை தான். அப்போ மோஸ்ட்லி இந்த வனாந்திரத்தில் ஆடுகளை பார்த்துருப்பான், தன் நாட்களை யோசித்திருப்பான், அரண்மனையில் எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஸோ அவன் யோசிச்சிருப்பான், இனி எல்லாம் முடிஞ்சது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அந்த வனாந்திரத்துலேயும் அந்த மெய்ப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருன்றது அவனுக்கு தெரியல. இவன் போர் சேவகனாக எகிப்து சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இந்த ஜனங்களை நடத்தி இருப்பானே, ஆனால் அத்தனை ஜனங்களை இவனே வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பான். ஏன்னா இவர் ராஜா, ராஜகுமாரன், அவனுடைய திமிரு, அவனுடைய ஆணவம் இதெல்லாமே இருந்திருக்கு கண்டிப்பாக. அது அதை வந்து அவங்களுக்கு பயிற்றுவிப்பாங்க, நீ தலை குனியக்கூடாது, நீ நெஞ்சை நிமிர்த்தி நடக்கணும், ஒருத்தன் பேசினா இப்படி பேசணும், நீ விட்டு கொடுக்கக்கூடாது, நீ ராஜகுமாரன், உன்னுடைய அதிகாரம் இது, நீ இதை செலுத்த வேண்டும். அப்போ அந்த அதிகார தோரணையில் தான் அவர் வளர்ந்துருப்பான். அப்போ அந்த அதிகார தோரணையை தான் அவன் செலுத்தி இருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவம் வந்தவுடனே ஒருத்தனை அடித்தே சாகடிச்சிட்டான். அதனால தானே பிரச்சனையே. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அதையும் பயன்படுத்தினார். அந்த வனாந்திரத்தில் தான் நான் நினைக்கிறேன் மோசேக்கு அந்த பொறுமை அவன் கற்றுக்கொண்டிருப்பான். அந்த ஆடுகளை அவன் அதை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை கவனிக்க கரிசனை என்ன என்பதை அவன் கற்றுக்கொண்டிருப்பான். இது வேற எங்கேயும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு இளவரசனுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படவே மாட்டாது. இளவரசனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? வாள் சண்டை, வாளை எடுத்தால் எப்படி சண்டை போடணும், கேடகத்தை எப்படி பிடிக்கணும், எப்படி சின்ன கத்தியை வச்சு எப்படி குத்துறது, என்ன பண்ணுறது, அடுத்தது நிர்வாகம், இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து பொறுமையாக இருக்கணும், கரிசனையாக இருக்கணும், இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார்கள். நம்ம எகிப்து சாம்ராஜ்யத்தின் சட்டங்கள் இவை, நீதி, நேர்மை, நியாயம், இதுதான் நமக்கு, இதன்படி நீ ஜனங்களை நிர்வகிக்க வேண்டும், இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற என்று சொல்லும் பொழுதும் இப்படியும் சொல்லலாம், ஜனங்களை நடத்த தேவையான அந்த பொறுமையும் கரிசனையும் ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தையும் உலகத்தில் எந்த ஒரு கல்வி ஸ்தாபனமும் கற்றுத்தரவே முடியாது. தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த 40 ஆண்டுகள் என்னால் அதை கிரகிக்கவே முடியலை. ஏன்னா மோசே எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அரண்மனையில், ராஜகுமாரன், அவன் போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வந்து அப்படியே மின்னிக்கிட்டு இருந்திருக்கும், தங்கமும் வைரமும் அவனுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்த உடனே தெரியணுமே, ராஜகுமாரன் சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். வனாந்திரத்தில் என்ன போட்டிருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் போய் வனாந்திரத்தில் ஆட மேய்ச்சிருக்க முடியுமா? அவன் சாதாரண உடைகளை போட்டு ஒருவேளை கிழிந்து போயிருக்கலாம், முள்ளிலெல்லாம் பட்டு அதையும் போட்டுக்கிட்டு இருப்பான். யார் வந்து பார்க்க போகிறதாங்க? அப்போ பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமில் இப்போ மோசே அப்படியே போயிட்டுருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்கள், அவனுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எந்த கண்களும் காணவே இல்லை. மோசே, an amazing character in the Bible. வேதத்தில் ஒரு அற்புதமான, ஆச்சரியப்படத்தக்க ஒரு மனிதன். தேவன் இந்த மோசேயை உருவாக்கினான். இந்த ஜனங்களுக்காகவே அவன் பிறக்கிறான் பூமியில். 40 ஆண்டுகள் அரண்மனையில் ட்ரைனிங். ஆனால் அடுத்த 40 ஆண்டு இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான ஒரு ட்ரைனிங். இந்த 40 ஆண்டு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலாக நம்புகிறேன். ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தை மோசே பெற்றுக்கொண்டான். அப்போ இந்த மோசேனிடத்தில் தேவன் பேசுகிறார். அதை தான் நம்ம வாசித்தோம், யாத்திராகமம் 3:7. அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நான் மீண்டும் வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மோசே எகிப்தியருடைய சகல எல்லா சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, நான் சொன்னது போல் மோசே ஒரு ஹைலி எஜுகேட்டட் காய், இன்னைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இப்படியெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு அறிவு நிறைந்தவன் மோசே, சாதாரண ஆள் கிடையாது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னா வார்த்தை. ஹி வாஸ் ஸோ எலக்குவெண்ட், ஆங்கிலத்தில் தான் இருக்கு எலக்குவெண்ட். அண்ட் செய்கை, அவன் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மோசஸ் வந்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு, அதாவது பொதுவாக வழக்கமாக சொல்லுவாங்க தத்தி அப்படின்னு, ஒரு சோம்பேறி கிடையாது. மோசஸ் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன் கிடையாது. சும்மா வந்து அவன் செய்கிறத ஏனோ தானோன்னு செய்கிறவன் கிடையாது. ரொம்ப கருத்தாய் செய்கிறவன் அவன். வல்லவனானான்னு இருக்கு அப்படின்னா ஹி வாஸ் ஸோ மெட்டிகுலஸ். அவன் ரொம்ப கருத்தாய் செய்கிறவன், கருத்தாய் கற்றுக்கொண்டு அவன் பாருங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இருந்தான் மோசே. ஆனால் இந்த மோசே இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் இவனை பார்த்து பேசுகிறார். அப்போ மோசேவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது? யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, அங்கே என்ன இருக்குது? வாக்கிலே வல்லவனானான், செய்கையிலே வல்லவனானான். ஆனால் இங்கே மோசே சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இது எப்போன்னா அரண்மனையில் இருந்தப்போ இல்லை. இந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறான் பாருங்க, அது அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் திக்கு நாயினா நாவு உள்ளவன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அவன் ஜனங்களோடு பேசாமல் அவன் அப்படியே இருந்து அவனுடைய நாவு திக்கு நாவாக மாறி இருக்கக்கூடும், நிச்சயமாக மாறி இருக்கக்கூடும். என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த தெருக்களிலே ஹோம்லெஸ் அந்த ஜனங்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். அப்போ அவர் பாருங்கள், அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து இவங்க சந்திச்சிருக்கிறாங்க, தெருக்களிலே படுத்து கிடந்தவரை இவர்கள் பார்த்து அவருக்கு கேட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே அவர் பயந்துருக்கிறார். இவங்க சொன்ன, இல்லை உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய பேர் என்னன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லுறாரு, அவர் வாயை திறக்கிறதுக்கே ஒரு சில நிமிடங்கள் ஆனது. ஏன்னா பேசாமல் அப்படியே இருந்து அவருடைய வாய் ஒட்டி கொண்டது போல தோன்றினது. ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாயை திறந்து அதற்கப்புறம் அவர் வந்து திக்கி திக்கி பேசினார். அந்த உதடுகள் ஒட்டி கொண்டிருந்தது அப்படின்னு இவர் சொன்னார். உண்மை சம்பவம். பல நாட்கள், ஒருவேளை அவர் வந்து சாப்பிடக்கூட வாயை திறந்திருக்க முடியாதுன்னா, யாரும் இல்லாமல் அப்படியே வந்து படுத்து கிடந்திருக்கார் தெருவில் ஒரு ஓரத்தில். அப்போ பாருங்கள், நிச்சயமாக மோசே கூட பல நாட்கள் இந்த மேய்ச்சலை தேடி ஆடுகளோடு தனியாக இருந்த வேளையில் அவன் யாரோடையும் பேசியிருப்பானா இல்லையா, அதோடு கூட அவனுடைய மன வருத்தம், வேதனை, அவன் தனித்து அவன் தன்னுடைய எண்ணங்களோடு இருந்திருக்கலாம் மற்றவர்களோடு பேசாமல். அப்போ அந்த சரளமாய் கோர்வையாய் ரொம்ப அழகாக பேசின அந்த நாவு இப்போ மந்த நாவாக மாறிடுச்சு, திக்கு நாவாக மாறிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மோசேக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போச்சு. ஏன்னா அவனும் பேசி அவன் வல்லவனானான், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஹி வாஸ் அன் எக்ஸலண்ட் ஓரேட்டர், ஒரு எலக்குவெண்ட் ஓரேட்டர். அவன் பேசுகிறத கேட்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு அழகான வார்த்தைகளையும் கோர்வையும் அவன் பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு ராஜகுமாரனாச்சு, அவன் பேசும் ஜனங்களுக்கு முன்பாக பேச வேண்டும். ஸோ அவனை போட்டு ட்ரில் பண்ணி நல்லா பேச வச்சுருப்பாங்க, அது கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தா திக்கு நாவு மந்த நாவு. பாருங்கள், 40 ஆண்டுகள் மோசே உடைக்கப்பட்டு உரு குலைந்து அவன் ராஜகுமாரன் என்ற அந்த ஐடென்டிட்டியை இழந்து அவன் வந்து, நான் இனி ஒன்றுத்துக்கும் உதவாதவன், என்னால் முடியாது, என்ன போய் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்டயே சொல்கிறான். பாருங்கள், இது சாதாரண மனிதன் பேசவில்லை, தேவன் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். இவனுக்கும் அது நல்லா தெரியுது, திஸ் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல் தட்ஸ் ஹேப்பனிங். பட் ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த செல்ஃப் இமேஜ் முற்றிலும், அவன் ராஜகுமாரன் என்றதையும் அவன் மறந்து அவன் வந்து இப்போ ஒரு ஆட்டு மெய்ப்பனாக பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. அவன் ராஜகுமாரன் கிடையாது, நோ லாங்க எஸ் அ கிங்ஸ் கிட், நோ லாங்க இட் வாஸ் நோ லாங்க த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். அப்போ பாருங்க, மோசஸ் தேவனிடத்தில் கதறுகிறான், என்னால் முடியாது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ தான் எனக்கு வேண்டும். கர்த்தரவனை தெரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை அவனோடு பேசுகிறார். மோசே, உன்னை நான் தெரிந்து கொண்டதே என் ஜனங்களுக்காக, அவர்களை நீ விடுதலை ஆக்கி நீ கொண்டு வர வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சில சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், மோசேயை போல நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். டு நாட் வரி மை ஃப்ரெண்ட், கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. மோசே ஒருவேளை பாருங்களேன், அந்த வனாந்திரத்தில் அலையும் பொழுது அவன் இப்படி கூட யோசிச்சிருக்கக்கூடும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, என்னை கொண்டு என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரும்னு எனக்கு சொன்னாங்களே, இது உண்மையா, தேவன் இருக்கிறாரா, இப்படியெல்லாம் அவன் யோசித்திருக்கக்கூடும். நிச்சயம் நம்ம ஒரு நடைமுறையாக யோசிப்போமே, பைபிளை வாசிக்கும் பொழுது அப்படியே வந்து நம்ம சப்புன்னு வாசிச்சுட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் அந்த சம்பவங்களுக்குள்ளே நம்ம போகணும், நம்மை அந்த இடத்துல வைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான், கடவுள் இருக்கிறாரா, என்னுடைய முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொன்னாங்களே அவர் இருக்கிறாரா, அவர் வந்து பேசுவாரா, இப்படியெல்லாம் அவன் யோசித்திருக்கக்கூடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவுட், அந்த வனாந்திரத்தில் மோசே உட்டைக்கப்பட்டு அவனுக்கே தெரியல அவன் யாருன்னு, அவனுடைய திறமைகளோ தாளந்துகளோ இதெல்லாமே புதைக்கப்பட்டு அவன் அப்படியே ஒரு மேய்ப்பனாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான் பாருங்கள். ஆனால் கர்த்தர் அவனோடு பேசினார். பிரியமானவர்களை, இன்றைக்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இது போல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், தனிமையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட உங்கள் இருதயத்தில் கேள்விகள் இருக்கலாம், கடவுள் இருக்கிறாரா, அல்லது இந்த தேவன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், என்னை அவர் கவனிக்கிறாரா, என்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியுமா, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் மோசே பார்த்தார். இன்னொரு காரியம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் மோசே இந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது, அடுத்த 40 ஆண்டுகள் அவன் ஜனங்களை மேய்க்கிறான் அந்த வனாந்திரத்தில், ஒரு 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறான். அப்போ மோசேவுடைய பாடி, மோசேவுடைய மைண்டு எல்லாமே கண்டிஷன் ஆகிருக்கும் இந்த வனாந்திரத்துக்கு. ஆஸ் அ லீடர் இவன் தான் டஃப்பாக இருந்திருக்கணும். ஸோ அதனால் இவனை பாருங்கள், இந்த வனாந்திரத்தில் ஹீ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் in the desert. appadiye rajakumarana vandirundana ivan modalla solliruman nam ella kelamlam vaanga vanandrathula onnum panna mudiyad panjumetthaila paduthu ella avanukku visiri kaathoda ipdiye irundirundana vanandrathula janangala avanala nadathi irukave mudiyad ana inda vanandram avanukku oru periya training avanudaiya irudiyam maarinadhu avanudaiya சிந்தை மாறினது, அவனுடைய சரீரம் அந்த வனாந்திரத்திற்கு ஏற்ற விதமாய் மாறினது, எல்லாம் ஒரு பெரிய மாற்றம். பாருங்கள், டாக்டர் ரவி சக்ரியாஸ் இப்படி சொல்லுவார், காட் இஸ் அ கிராண்ட் வீவர். அதாவது இந்த நெசவு நெய்கிறவர்கள், துணி நெய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இப்படியே நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு டிசைன் வரும். அவங்க நெய்யும் போது பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஒரே என்னென்னா கலர் கலராக நூல் என்னமோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். பட் முடிவில் பார்த்தோம்னா ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் அந்த துணியில் இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற சம்பவங்கள், தீமைக்காக ஈயப்படுகிற அம்புகளை கூட தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை மோசேயை போல் நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவார். இதோ யாத்ராகமும் 3:7 ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். மோசே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தேவன் அவனை பயிற்றுவித்தார். தன் ஜனங்களுக்காக அவனை உருவாக்கினார். ஆனால் இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் வேதனைகளை அறிந்தேன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் I want to leave this verse with you. இந்த வசனங்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் நம்மை பார்க்கிறவர், நம் கூக்குரலை கேட்கிறவர், நம் இருதயத்தின் நினைவுகளை வேதனைகளை அறிந்திருக்கிறவர். அறிந்து அவர் அமைதியாக இருப்பது இல்லை, பார்த்து அமைதியாக இருப்பது இல்லை, கேட்டு அமைதியாக இருப்பது இல்லை. நமக்கு உதவியை அனுப்புகிறார், சகாயத்தை அனுப்புகிறார், நம்மை விடுவிக்கும்படி. அவர் ஒரு பாருங்கள், அந்த ஜனங்களுக்காக ஒரு மனிதனையே உருவாக்குறாராங்க. இஃப் நீடட் காட் வில் டூ தேட் அண்ட் காட் வில் காம்பன்சேட் யூ. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை, இதெல்லாம் பார்த்தேன் ஓகே அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விடுவிப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவேன். எவ்வளோ அழகான வார்த்தைகள். இட்ஸ் அ காம்பன்சேஷன் காட் இஸ் டாக்கிங் அபவுட். தேவன் அவர்களை மகிழ்ச்சியாக்குவதை குறித்து பேசுகிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இனி உங்களை நான் மகிழ்ச்சி ஆக்குகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா ஒரு பெரிய பெருக்கத்தை, அபண்டன்ஸை அது குறிக்கிறது, சம்பூரணத்தை குறிக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். தேவன் எப்பொழுதுமே இப்படி தான் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எந்த நன்மையும் பரிபூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இன்றைக்கு I want you to be encouraged. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்மை பார்க்கிற தேவன் உண்டு, நம் கூக்குரலை கேட்கிற தேவன் உண்டு, நம் வேதனைகளை அறிகிற தேவன் உண்டு. அவர் நமக்கு நன்மை செய்வார். நாம் பட்ட வேதனைகளை மறக்கும்படி தேவன் நமக்கு நன்மை செய்வார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று சொன்னால், கர்த்தர் அப்படி ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி, நீங்கள் துக்கத்தை மறந்து சந்தோஷப்படும்படி பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் முடிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. பாய்பாய்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.